ஆதியாகமம் 24 அதிகாரம். ஈசாக் ரபெக்காள் திருமணம். ஆபிரகாம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வயதில் முதிர்ந்தவராய் இருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டில் உள்ள ஊழியர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குள்ள எல்லாவற்றிற்கும் மேற்பார்வையாளருமானவனை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுள் மேல் ஆணையிட்டு, நான் வாழும் இக்கானா நாட்டு பெண்களிடையே நீ என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உற்றாரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்று உண்மையாக சொல் என்றார். அதற்கு ஊழியன், சிலவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மனம் இல்லாதவளானால் நாங்கள் விட்டு வந்த அந்த நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்க, ஆபிரகாம், அவ்விடத்திற்கு என் மகனை ஒரு காலமும் கூட்டிக் கொண்டு போகாதே. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் இனத்தாருக்கு தருவோம் என்று ஆணையிட்டு திருவாக்கருளிய அந்த விண்ணக ஆண்டவராகிய கடவுளே உனக்கு முன் தம் தூதனை அனுப்பி வைப்பார். நீ போய் அவ்விடத்தில் என் மகனுக்கு ஒரு பெண் பார்ப்பாயாக. உன்னை பின்தொடர்ந்து வர அப்பெண்ணிற்கு மனமில்லாதிருந்தால் ஆணையை பற்றி உனக்கு யாதொரு கடமையும் இல்லை. என் மகனை மட்டும் அவ்விடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகாதே என்று மறுமொழி சொன்னார். இதையெல்லாம் கேட்ட ஊழியன் தன் தலைவன் ஆபிரகாமின் காலின் கீழே கையை வைத்து அக்காரியத்தை குறித்து ஆணையிட்டான். பின் தன் தலைவனுடைய மந்தை நின்று 10 ஒட்டகங்களை கொண்டு போய் அவனுடைய எல்லா பொருட்களிலும் சிலவற்றை எடுத்துக்கொண்டு பயணமாகி மெசபோத்தாமியில் உள்ள நாக்கோர் நகரை நோக்கி சென்றான். மாலையில் பெண்கள் நீர்முள்ள வரும் நேரத்தில் அவன் நகருக்கு வெளியே ஒரு கிணற்று பக்கமாய் ஒட்டகங்களை இளைப்பாறவிட்டு தனக்குள் சொல்லிக் கொண்டதாவது, என் தலைவன் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, நீரின்றி எனக்கு துணையாயிருந்து என் தலைவன் ஆபிரகாமுக்கு கருணை புரிய வேண்டும் என்று உம்மை மந்தாடுகிறேன். இதோ நான் கிணற்றின் பக்கம் இருக்கிறேன். இந்நகர் மக்களின் புதல்வியர் நீர் மொள்ளும்படி வெளியே வருவார்கள். அப்படி இருக்க நான் எந்த பெண்ணை நோக்கி நான் குடிக்கும்படி குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்கையில், நீரும் குடியும் பின் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்க தண்ணீர் காட்டுவேன் என்று எவள் மறுமொழி சொல்வாளோ அவளை உன் ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் நியமிக்கப்பட்டவள் ஆக கடவாள். நீர் என் தலைவனுக்கு கருணை புரிந்தருள்வீர் என்று நான் அதனால் அறிந்து கொள்வேன் என்றார். அவன் இவ்வார்த்தைகளை தனக்குள்ளே சொல்லி முடிக்கும் முன்பே ஆபிரகாமின் சகோதரனான நாக்கோருக்கும் அவன் மனைவி மெல்காளுக்கும் பிறந்த மகனான பத்துவேலின் புதல்வி ரபெக்காள் தன் தோள் மீது ஒரு குடத்தை வைத்துக் கொண்டு வந்தாள். மிகுந்த அழகியும் ஆண் தொடர்பு அறியாத அதிக எழிலுள்ள கன்னியுமாகிய அவள் கிணற்றில் இறங்கி குடத்தை நிரப்பி திரும்ப வீட்டிற்கு போகையில் ஆபிரகாமின் ஊழியன் அவளுக்கு எதிராக சென்று, நான் குடிக்கும்படி உன் குடத்தில் நின்று கொஞ்சம் தண்ணீர் தருவாயா என்றான். அதற்கு அவள், குடியுமையா என்று தன் குடத்தை உடனே இறக்கி அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அவன் குடித்து முடித்ததும் அவள் மீண்டும் அவனை நோக்கி, உன் ஒட்டகங்களெல்லாம் குடித்து தீர் மட்டும் தண்ணீர் மொண்டு காட்டுவேன் என்று கூறி குடத்து நீரை தொட்டிலில் ஊற்றிவிட்டு மீண்டும் முள்ள கிணற்றை விரைந்து போய் மொண்டு கொண்டு வந்து ஒட்டகங்கள் யாவற்றிற்கும் தண்ணீர் காட்டினாள். அப்பொழுது ஊழியன், ஆண்டவர் தனது பயணம் வெற்றியடைய செய்தாரோ இல்லையோ என்று ஆராய்ந்தபடி அவளை மௌனமாய் பார்த்து கொண்டு இருந்தான். ஒட்டகங்கள் நீர் குடித்தபின் 2 சீக்கல் நிறைவுள்ள பொற்காதணிகளையும் 10 சீக்கல் நிறைவுள்ள காப்புகளையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தான். பின்னர் அவளை நோக்கி, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், உன் தந்தையின் வீட்டில் தங்குவதற்கு இடம் உண்டோ என்று வினவினான். அவளோ மறுமொழியாக, நான் மெல்காள், நாக்கோர் புதர்வலான பத்துவேலின் மகள் என்று கூறினாள். மீண்டும் எங்கள் வீட்டிலே வைக்கோலும் காய்ந்த புல்லும் மிகுதியாக இருப்பதுமன்றி தங்குவதற்கு போதுமான இடமும் இருக்கிறது என்றாள். அம்மனிதன் தலைகுனிந்து ஆண்டவரை வணங்கி, என் தலைவர் ஆபிராமின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி உண்டாக கடவது, ஏனென்றால் அவர் என் தலைவரிடம் முன் கொண்டிருந்த கருணையும் விசுவாசமும் விலகு ஒட்டாமல் என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு நேர்வழியாய் அடியேனை அழைத்துக் கொண்டு வந்தார் என்று கடவுளை துதித்தான். அப்போது அவ்விளம்பெண் ஓடிப்போய் தன் தாயின் அறைக்குள் சென்று தான் கேட்ட யாவற்றையும் அவளுக்கு சொன்னாள். மேலும் ரெபேக்காளுக்கு லாபான் என்னும் தமையன் ஒருவன் இருந்தான். அவன் கிணற்றந்தை இருந்த அம்மனிதனை காண விரைந்து போனான். அவன் தங்கையின் கையிலே காதணிகளையும் காப்புகளையும் கண்டு, அம்மனிதன் என்னிடத்தில் இன்னின்னவைகளை சொன்னான் என்று அவன் சொல்லியதையும் கேட்டவுடனே கிணற்றந்தை ஒட்டகங்களின் அருகே நின்று கொண்டிருந்த அம்மனிதனிடம் வந்து அவனை நோக்கி, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, உள்ளே வா. ஏன் வெளியே நிற்கிறாய்? நான் வீட்டையும் ஒட்டகங்களுக்கு இடத்தையும் தயார் செய்கிறேன் என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களுக்கும் பாரம் இறக்கி வைக்கோலுக்கும் புல்லும் போட்டு அவனுக்கு அவனோடு வந்த ஆட்களுக்கும் கைகால் கழுவ தண்ணீரும் கொடுத்தான். பின் அவனுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அவனோ, நான் வந்த காரியத்தை சொல்லும் முன் சாப்பிட மாட்டேன் என லாபான் சொல் என்று கூறினான். அவன், நான் ஆபிரகாமின் ஊழியன், என் தலைவரை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்து அவர் செல்வந்தராகும்படி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளி உடமைகளையும் ஊழியர்களையும் பணிப்பெண்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்தருளினார். மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாராள் வயது சென்ற என் தலைவருக்கு ஒரு புதல்வனையும் பெற்றிருக்கிறாள். அவரும் அப்புதல்வனுக்கு தமக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என் தலைவர் என்னை ஆணையிடச் செய்து நான் வாழ்ந்து வருகிற இந்த கானான் நாட்டிலின் பெண்களுக்குள்ளே என் புதல்வனுக்கு பெண் கொள்ளாதே, ஆனால் என் தந்தையின் வீட்டுக்கு சென்று என் இனத்தாரிடமிருந்து என் புதல்வனுக்கு பெண் கொள்வாயாக என்றார். அப்போது நான் என் தலைவரை நோக்கி, ஒருவேளை பெண் என்னோடு வர இணங்காவிடில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினேன். அதற்கு அவர், நான் எவர் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறேனோ அந்த கடவுளே தமது தூதனை உன்னுடன் அனுப்பி உன்னை செவ்வையான வழியிலே செலுத்துவார். நீ போய் என் இனத்தாரிடமிருந்து என் தந்தை வீட்டினின்று உன் புதல்வனுக்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு வருவாய். என் இனத்தாரிடம் நீ போய் கேட்டும் அவர்கள் பெண்ணை கொடுக்க மாட்டோம் என்பாராயின் நீ என் சாபத்துக்கு உட்பட மாட்டாய் என்றார். ஆகையால் இன்று நான் அந்த கிணற்றந்தை வந்தபோது என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, நான் இப்போது செல்கிற வழியில் நீர் என்னை செவ்வையாக நடத்துவீராகி இதோ நான் இந்த கிணற்றந்தை வருகிறேன். தன்னிமுள்ளவரும் பெண்களில் நான் எவளை நோக்கி குடிக்கும்படி உன் குடத்தை சாய்த்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்க, அவள் நீயும் குடி உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று சொல்வாளோ அவளே என் தலைவரின் புதல்வனுக்கு ஆண்டவராகிய நீ நியமித்த பெண் ஆக கடவாள் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் அவற்றை என் இதயத்தில் மௌனமாக யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ரபிகாள் தோழி மீது குடத்தை எடுத்துக் கொண்டு வர கண்டேன். அவள் கிணற்றில் இறங்கி தண்ணீரை மொண்டு வரவே நான் அவளை நோக்கி, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும் என்றேன். அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி, நீரும் குடியும், பிறகு உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று கூற நானும் குடித்தேன். அவள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டினாள். பின் நான் அவளை நோக்கி, நீ யாருடைய மகள் என்று வினவ, நான் நெற்கால் வயிற்றில் நாக்கோருக்கு பிறந்த பத்துவேலின் மகள் என்றாள். அப்போது நான் அவள் முகத்துக்கு ஆபரணமாக காதணிகளை பூட்டி அவள் கையிலே காப்புகளையும் கொடுத்தேன். மேலும் தலை வணங்கி ஆண்டவரை தொழுதேன். நான் என் தலைவரின் சகோதருடைய புதல்வியை ஆபிரகாமின் புதல்வனுக்கு கொள்ளும்படி அவர் நேர்வழியாய் என்னை நடத்தி வந்ததினால் என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரை தொழுது வாழ்த்தி போற்றினேன். அப்படி இருக்க நீங்கள் என் தலைவருக்கு தயவு காட்டி அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அதை எனக்கு தெரிவியுங்கள். உங்களுக்கு வேறு எண்ணம் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், அப்பொழுதல்லவோ நான் திரும்பிச் செல்ல இயலும் என்றான். அதற்கு லாவானும் பத்துவேலும் அவனை பார்த்து, இந்த வாக்கு ஆண்டவராலே வந்தது, அவரது திருவுளத்துக்கு விரோதமாய் நாங்கள் உனக்கு வேறொன்றும் சொல்ல மாட்டோம். இதோ ரெபெக்காள் உன்முன் இருக்கிறாள், அவளை அழைத்துக் கொண்டு போ. ஆண்டவர் சொன்னபடியே அவள் உன் தலைவருடைய புதல்வனுக்கு மனைவி ஆக கடவாள் என்று மறுமொழி சொன்னார்கள். ஆபிரகாமின் ஊழியன் இதை கேட்டதும் தெண்டனிட்டு விழுந்து ஆண்டவரை தொழுதான். பிறகு அவன் பொன் வெள்ளி பாத்திரங்களையும் ஆடைகளையும் எடுத்து ரவேக்காளுக்கு கொடுத்தான். அவள் சகோதரர்களுக்கும் தாய்க்கும் விலை உயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தான். பின் அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவருந்தி விருந்து கொண்டாடி அங்கே இரவை கழித்தார்கள். அவன் அதிகாலையில் துயில் வெட்டெழுந்து, என் தலைவரிடம் போக எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று வேண்ட, ரபேக்காளுடைய சகோதரர்களும் தாயும் அவனை நோக்கி, பெண் 10 நாட்களேனும் இருக்கட்டுமே, அதுபின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர். அவன், ஆண்டவர் என் பிரயாணம் வெற்றியடைய செய்தாரே, ஆதலால் நீங்கள் என்னை தாமதப்படுத்தாதீர்கள், என் தலைவரிடத்திற்கு நான் போகும்படி விடை கொடுங்கள் என்று கெஞ்சினான். அதற்கு அவர்கள், பெண்ணை அழைத்து அவள் விருப்பம் இன்னதென்று அறிந்து கொள்வோம் என்றனர். அப்படியே அவளை கூப்பிட்டனர். அவள் வந்தபோது, இம்மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டனர். அவள், நல்லது, போகிறேன் என்றாள். எனவே அவர்கள் அவளையும் அவள் பணிப்பெண்ணையும் ஆபிரகாமின் ஊழியனையும் அவனை சேர்ந்தவர்களையும் அனுப்புகையில், தங்கள் சகோதரிக்கு நன்மைகள் பெருக வேண்டி எங்கள் சகோதரியாகிய நீ 1000 மக்களுக்கு தாயாகும் பேர் வருவாய், உன் சந்ததி யாரும் தங்கள் பகைவரின் நகர வாயில்களை உடமையாக்கிக் கொள்வார்களாக என்றனர். அப்போது ரபேக்காளும் அவள் பணிவிடை காய்களும் ஒட்டகள் மீது ஏறி அம்மனிதனை தொடர்ந்து செல்ல, அவன் தன் தலைவரின் ஊரை நோக்கி விரைந்து நடக்க தொடங்கினான். தென்னாட்டில் வாழ்ந்து வந்த ஈசாக் அந்த நேரத்தில் வாழ்கிறவரும் காண்கிறவரும் என்று சொல்லப்படும் கிணற்றுக்கு போகும் வழியில் உலாத்திக் கொண்டிருந்தான். பொழுது சாய்ந்தபோது அவன் தியானம் பண்ண வெளியே போயிருக்கையில் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க தூரத்தில் ஒட்டகங்கள் வருவதை கண்டான். ரபேக்காளும் ஈசாக்கை கண்டவுடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஊழியனை நோக்கி, அதோ வெளியிலே நம்மை எதிர்கொண்டு வரும் அந்த மனிதர் யார் என்று வினவினாள். அதற்கு அவள், அவரே என் தலைவர் என்றான். அவள் உடனே முக்காடிட்டு தன் முகத்தை மூடிக்கொண்டாள். ஊழியன் போய் தான் செய்தவற்றையெல்லாம் ஈசாக்கிற்கு விவரித்து சொன்னான். ஈசாக் ரபேக்காளை தன் தாயாகிய சாராளின் கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவள் மீது அவன் கொண்டிருந்த அன்பு எவ்வளவென்றால், தாயின் மரணத்தினாலே அவனுக்கு ஏற்பட்டிருந்த துயரமும் அதனால் பெரும்பாலும் தணிந்து போயிற்று.